الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين سيدنا ونبينا وشفيعنا وحبيبنا مصطفانا محمد بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وكشف الغم وجاهد في الله حق جهاده وتركنا على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله الحاضرون أوصيكم ونفسي أولا بتقوى الله فاتقوا الله تعالى حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فقد قال الله تعالى في محكم التنزيل وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى صدق الله مولانا العظيم إلا فهلم உலகத்தை படைத்து பரிபாலித்து போற்றி திரட்டிக்கின்ற வல்லநாயன் அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஸலவாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியேற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியாயின்கள் தபா தாபியாயின்கள் மறுமை நாள் வரைக்கும் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தீனின் வளர்ச்சிக்காக எழுச்சிக்காக உழைக்கின்றார்களோ பாடுபடுகின்றார்களோ அவர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்தவனா செய்யுதில் ஐயாம் புனித வெள்ளிக்கிழமை தினம் அல்லாஹ்வுடைய மாளிகையில் குத்பா பிரசங்கத்தை செவிமடுப்பதற்காக ஒன்று கூடியிருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே அன்பின் சகோதரர்களே எல்லா சந்தர்ப்பங்களிலும் தனியாக இருக்கின்ற பொழுதிலும் கூட்டாக வாழுகின்ற பொழுதிலும் எந்த நிலையிலும் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்து கொள்ளும்படியும் அல்லாஹு தஆலா எங்களுடைய வாழ்க்கையில் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்கும்படி ஏறி இருக்கிறானோ முடிந்த அளவு அவற்றை எடுத்து நடக்கும்படியும் எந்த விடயங்களை தவிர்த்து கொள்ளும்படி விலக்கி இருக்கிறானோ முற்று முழுதாக அவற்றை தவிர்த்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அடுத்து உங்களுக்கும் வசியத்தை செய்கின்றேன் அன்பு கட்டளையிடுகின்றேன். பெருமதிப்புக்குரிய பெரியோர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு சமூகத்தினுடைய முதுகெலும்பாக மதிக்கப்படுகின்றவர்கள் வாலிபர்கள். ஒரு சமூகத்திலே வாலிபர்கள் நேரான பாதையில் இருந்தால் அந்த சமூகம் நேரான வழியிலே செல்லும். அந்த சமூகத்தில் இருக்கின்ற வாலிபர்கள் தவறான வழிமுறைகளை பயன்படுத்துவார்களாக இருந்தால் அந்த சமூகத்திலே ஒழுக்கச் சீர்கேடுகள் மேலோங்கி காணப்படும். எனவே ஒரு சமூகத்தினுடைய முதுகெலும்பான வாலிபர்கள் ஒரு சமூகத்தை எழுச்சி பாதையின் பக்கம் வழிநடத்த வேண்டிய வாலிபர்களை பற்றி அந்த சமூகம் அக்கறை செலுத்த வேண்டிய அவர்களுடைய நடவடிக்கைகளை பற்றி கவனம் செலுத்த வேண்டியது அந்த சமூகத்தினுடைய பொறுப்பாக இருக்கிறது. வாலிப பருவம் எதற்கும் துணிந்த பருவம், மாற்றத்தை விரும்புகின்ற ஒரு பருவம். எந்த திசையை நோக்கி அவர்கள் திருப்பப்படுகின்றார்களோ அந்த திசையில் இயங்கக்கூடிய ஒரு பருவம். வாலிப பருவத்துக்கு அந்த இஸ்லாம் முக்கியத்துவத்தை கொடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லன் தஸூல கதம அப்தின் யௌமல் கியாமத்தி ஹத்தா யுஸ்அல அன் அர்பஇன், நான்கு விடயங்களை பற்றி ஒரு மனிதன் மறுமையிலே விசாரிக்கப்படாமல் அவனுடைய பாதங்கள் கொஞ்சம் கூட நகர முடியாது என்று சொல்லி அதில் ஒன்றாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எங்களுடைய வாலிப பருவம், உன்னுடைய வாலிப பருவத்தை நீ எவ்வாறு கழித்தாய் என்பதை பற்றி அல்லாஹ் எங்களிடத்திலே விசாரிக்க இருக்கின்றார். முதலாவது கேள்வி, உன்னுடைய ஆயுளை நீ எப்படி செலவழித்தாய்? அன்புக்குரிய சகோதரர்களே, வாலிப பருவம் என்பதும் ஆயுளுக்குள்ளே இருக்கின்ற ஒரு விடயம் என்றாலும் அல்லாஹு தஆலா அலாதியாக விசேடமாக உன்னுடைய வாலிப பருவத்தை நீ எப்படி கழித்தாய் என்பதை எங்களிடத்திலே கேட்க இருக்கின்றான். காரணம், மிக முக்கியமான ஒரு பருவம். நல்ல வழியிலே செல்லுமாக இருந்தால் அது அவனுக்கு பிரயோசனமாக இருக்கும், சமூகத்துக்கும் பிரயோசனமாக இருக்கும். அந்த வாலிப பருவம் தவறாக வழிநடத்தப்படுமாக இருந்தால் அது அவனுக்கும் பிரயோசனமற்றதாக அவனுடைய சமூகத்திற்கும் மாபெரும் ஒழுக்கச் சீர்கேடுகளை ஏற்படுத்தக்கூடியதாக, அந்த சமூகத்தை விளிம்பு நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியதாக அமையும். அதனாலேதான் அந்த வாலிப பருவத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் மறுமையிலே அலாதியாக அதற்கான ஒரு கேள்வியை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். நாளை மறுமையில் எந்தவித நிழலும் இல்லாத அந்த மறுமை நாளில் மஹ்ஷர் வழியில் அல்லாஹ் ஏழு கூட்டத்தினருக்கு அவனுடைய ஆர்ஷின் கீழே நிழல் வழங்குகின்றான். அதில் ஒருவர் ஷாபுல் நஷா ஃபி இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுக்கு வழிபட்டு வாழ்ந்த ஒரு வாலிபன், அல்லாஹ்வுக்கு வழிபட்டு தன்னுடைய நாட்களை கழித்த ஒரு வாலிபன். அந்த வாலிபனுக்கு அல்லாஹ் நாளை மறுமையில் ஆர்ஷின் கீழே நிழல் தருவதாக வாக்களித்திருக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தினுடைய பார்க்கின்ற பொழுது இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியில் அதிகமாக வாலிபர்களுடைய பங்களிப்புகள் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஏன், நபிமார்கள் சமூக சீர்திருத்தத்துக்காக அனுப்பப்பட்ட நபிமார்கள் கூட வாலிபர்களாக இருந்திருப்பதாக குர்ஆன் சொல்லுகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலை வணக்கத்துக்கு எதிராக அந்த சமூகத்துக்கு அனுப்பப்பட்டது எங்களுக்கு தெரியும். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாலிபராக இருக்கின்ற நிலையிலே தான் அல்லாஹு தஆலா ஒரு நபியாக அவரை அந்த சமூகத்துக்கு அனுப்பினார். இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபனை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அவர்தான் இந்த சிலைகளை உடைத்திருக்க வேண்டும் என்று ஒரு சிலை உடைத்த சம்பவத்தை பற்றி பேசுகின்ற பொழுது அந்த சமூகத்தைச் சேர்ந்த மக்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் பேசிய ஒரு விடயத்தை குர்ஆன் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது. ஒரு வாலிபரை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம், இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபர். அதே அல்லாஹு தஆலா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது, யா யஹ்யா குதில் கிதாப பிகுவா வஆதைனாஹுல் ஹுக்ம ஸபியா, யஹ்யாவே நீங்கள் இந்த வேதத்தை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் இந்த வேதத்தை வழங்குகின்ற பொழுது அவர் ஒரு வாலிபராக இருந்தார் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொன்னார்கள், ஆமனபிய ஷபாப் வகபர பிய ஷுயூக், என்னை அதிகமாக வாலிபர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், வயோதிபர்கள் என்னை நிராகரித்துத்தான் வந்தார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெரும்பாலான சஹாபாக்களை நாம் பார்க்கின்ற பொழுது வாலிபர்களாக இருந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இஸ்லாமிய எழுச்சியை தங்களுடைய தோள்களிலே சுமந்தவர்கள் பெரும்பாலான சஹாபாக்கள் வாலிபர்களாக இருந்திருக்கின்றார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 16 வயதிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு, அந்த 16 வயதிலே அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மிக குறுகிய காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு இஸ்லாத்தை போதிப்பதற்காக, மதீனாவில் ஒரு நல்ல சூழலை உருவாக்குவதற்காக தெரிவு செய்கிறார்கள் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. அங்கு மதீனாவுக்கு சென்று ஹிஜ்ரத் சென்று ஹிஜ்ரத் சென்றதிலிருந்து 3 வருடங்களுக்கு பின்னர் நடந்த உஹத் யுத்தத்திலே முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த வாலிபர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதானதை நாங்கள் பார்க்கின்றோம். 16 வயதிலே, 17 வயதிலே, 12 வயதிலே, இப்படியான இளம் பருவத்திலே சஹாபாக்கள் இஸ்லாத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக, இஸ்லாத்தை இந்த உலகத்திலே பரப்ப வேண்டும் என்பதற்காக தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்திருக்கிறார்கள், தங்களுடைய சுகபோக வாழ்க்கைகளை தியாகம் செய்திருக்கிறார்கள் என்ற வரலாறு எங்களுக்கு முன்னால் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வாலிபர். சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அஸ்யத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு, 3 பெரும் வாலிபர்கள். இந்த 3 வாலிபர்களும் சேர்ந்துதான் மதீனாவிலே இஸ்லாத்துக்கு சாத்தியமான ஒரு சூழலை உருவாக்கியிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஹிஜ்ரத் வந்தால், மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்தால் அங்கே அவர்களை வரவேற்கக்கூடிய ஒரு சூழல், இஸ்லாத்திற்கு சாதகமான ஒரு சூழல் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த 3 பேர்களும் சேர்ந்து முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, அஸ்யத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த மூன்று வாலிப சஹாபாக்களும் சேர்ந்து மதீனாவில் ஒரு இஸ்லாமிய சூழலை உருவாக்குகின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற போது மதீனாவிலே ஒரு வீட்டில் கூட ஒரு முஸ்லீம் இல்லாமல் இல்லை. எல்லா வீடுகளிலும் கலிமாவுடைய சூழல் காணப்பட்டது. அதிலே ஒரு சிலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் விட்டாலும் குறைந்தபட்சம் ஒரு வீட்டில் ஒருவராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழலை இந்த மூன்று பேர்களும் சேர்ந்தார்கள். யார்? முஸ்ஹாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு 16 வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த இஸ்லாத்துக்காக வாழ்ந்து தன்னுடைய அந்த சிறு வயதிலே அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதானவர் முஸ்ஹாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அதே போன்று சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மரண செய்தி கேட்டு அல்லாஹ்வுடைய ஆர்ஷ் நடுங்கியது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இத்தகைய வாலிபர்கள் இஸ்லாத்துடைய கவலைகளை தங்களுடைய தோள்களிலே சுமந்தவர்கள். இந்த உலகத்திலே இஸ்லாம் பரவ வேண்டும் என்பதற்கான முழு மூச்சாக தங்களை தியாகம் செய்தவர்கள், தங்களுடைய சுகபோக வாழ்க்கையை தியாகம் செய்தவர்கள், தங்களுடைய செல்வங்களை தியாகம் செய்தவர்கள், ஏன் தங்களுடைய உயிர்களை கூட அல்லாஹ்வுடைய பாதையிலே தியாகம் செய்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று அதற்கு பிற்பட்ட இஸ்லாமியான வரலாற்றை நீங்கள் எடுத்து பாருங்கள். இஸ்லாம் இந்த உலகத்தில் ஒரு சர்வதேச சக்தியாக மாறுவதற்காக ஐரோப்பா தங்கத்திற்கு இஸ்லாத்தை கொண்டு சென்றவர்கள் யார்? வாலிபர்கள். தாரிக்கின் ரியாத் என்கின்ற 17 வயது நிரம்பிய ஒரு வாலிபர்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு சென்றதன் விளைவுதான் ஐரோப்பா கண்டத்தில் இஸ்லாம் ஒரு பலமுள்ள சக்தியாக மாறியது. இன்றும் கூட இஸ்லாமியர் பெரும்பான்மையாக மாறுகின்ற முஸ்லீம் நாடுகள் ஐரோப்பா கண்டத்தில், குறிப்பாக கிழக்கு ஐரோப்பாவில் இருக்கின்ற முஸ்லீம் நாடுகள் இன்றுமே பெரும்பான்மை முஸ்லீம் நாடுகளாக இருக்கின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, அன்று தாரிக் பின் ரியாத் ரஹிமஹுல்லா அவர்கள் அவருடைய அந்த முயற்சி, 17 வயது வாலிபனுடைய அந்த போராட்டம் அந்த பிரதேசத்திலே இஸ்லாம் காலூன்றுவதற்கு காரணமாக அமைந்தது. அதே போன்று ரஷ்யாவுடைய பிரதேசம், குறிப்பாக சின்னாசிய பிரதேசம், உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான், இப்படியான இந்த நாடுகள் பெரும்பான்மை முஸ்லீம் நாடுகளாக மாறுவதற்கு காரணமாக அமைந்தவர் முஹம்மது பின் மஸ்லமா, 19 வயது நிறைந்த ஒரு வாலிபர். இந்திய உபகண்டத்தில் இஸ்லாம் காலூன்றுவதற்கு காரணமாக அமைந்தவர் முஹம்மது பின் காசிம், 18 வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிபர். அன்புக்குரிய சகோதரிகளே, இப்படி வாலிபர்கள் இஸ்லாத்தியர்களிலே சுமந்து உலகின் நாடா பக்கங்களுக்கும் சென்ற இஸ்லாம் இன்று ஒரு சர்வதேச சக்தியாக, இஸ்லாம் இந்த உலகத்தில் எல்லா கண்டங்களிலும் வாழ்கின்ற ஒரு சக்தியாக மாற்றுவதற்கு உறுதுணையாக அமைந்தவர்கள் வாலிபர்களாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். என அன்புக்குரிய சகோதரர்களே, வாலிபர் சக்தி என்பது சாதாரணமான சக்தி அல்ல. அவர்கள் இந்த சமூகத்திற்கு சரியாக பயன்படுத்தப்படுவார்களாக இருந்தால், சரியான முறையிலே நெறிப்படுத்தப்படுவார்களாக இருந்தால் இந்த சமூகம் எங்கோ செல்ல முடியும் என்பதில் இரண்டு கருத்துக்கு இடன்பாடு இல்லை. ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, துரதிருஷ்டவசமாக நாம் வாழுகின்ற சூழலில் எங்களுடைய வாலிபர்களுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கின்றது என்பதை பற்றி சற்று சிந்தித்து பாருங்கள். இஸ்லாமிய எழுச்சியினுடைய தூண்டுகோள்களாக வாலிபர்கள் நாம் வாழுகின்ற சூழலிலே இருக்கிறார்களா, அல்லது ஒட்டுமொத்த இஸ்லாத்தையும் விட்டும் தூரமாக வாழுகின்ற ஒரு நிலையிலே எங்களுடைய சமூகத்திலே வாலிபர்கள் இருக்கின்றார்களா என்பதை பற்றி சிந்தித்து பாருங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று வாலிப சமூகம் நாம் பேச முடியாத அளவுக்கு மார்க்கத்தை விட்டும் தூரமாக இருக்கின்ற ஒரு சூழலை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒழுக்க விழுமியங்களை விட்டும் தூரமாக இருக்கின்ற ஒரு சூழலை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று குறிப்பாக எங்களுடைய சமூகத்திலும் பொதுவாக இலங்கை சூழலிலும் வாலிபர்களுக்கு மத்தியிலான ஒழுக்கச் சீர்கேடுகள் தலை தூக்கி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒருபுறம் போதைப் பொருளுக்கு மிக வேகமாக அடிமையாகிக் கொண்டு செல்லுகின்ற சூழல் வாலிபர்களுக்கு மத்தியிலே உருவாகிக் கொண்டிருக்கின்றது. இன்னொரு புறம் ஒழுக்கச் சீர்கேடுகள் தலை தூக்கி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். சர்வசாதாரணமாக பெரும் பாவங்களை செய்கின்ற ஒரு சூழல் இன்று வாலிபர்களுக்கு மத்தியிலே உருவாகி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு சமூகத்தினுடைய எழுச்சிக்கு காரணமாக அமைய வேண்டிய இத்தகைய வாலிபர்கள் ஒரு சமூகத்தை முன்னேற்ற பாதையின் பக்கம் கொண்டு கலக்கொண்டு பயிற்றுவிக்கப்பட வேண்டிய இத்தகைய வாலிபர்கள் இப்படியான ஒரு நிலையில் மாற்றிக் கொண்டிருப்பார்களாக இருந்தால் அந்த சமூகம் காலப்போக்கில் எங்கே செல்லும் என்பதை பற்றி நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒரு கட்டுப்பாடற்ற சமூகமாக எங்களுடைய வாலிப சமூகம் இன்று உருவாகி கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாடசாலைகள் இன்று குற்ற செயல்கள் அதிகரிக்கின்ற இடங்களாக மாறி இருக்கின்றன. பாடசாலை அதிபர்கள் பாடசாலை ஆசிரியர்களுக்கு கட்டுப்படாத ஒரு சூழல் இன்று பாடசாலைகளிலே உருவாகி இருக்கிறது. ஏன் பாடசாலை ஆசிரியர்களை மதிக்காத ஒரு நிலை, பாடசாலை ஆசிரியர்களை குறிவைத்து தாக்குகின்ற ஒரு நிலை இன்று எங்களுடைய வாலிபர்களுக்கு மத்தியில் உருவாகி இருக்கின்றது. அதையும் தாண்டி பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு கூட அந்த பிள்ளைகளை கட்டுப்படுத்தக்கூடிய திறனை இல்லாமல் போன ஒரு நிலை இன்று உருவாகி இருக்கிறது. பெற்றோர்கள் பயப்படுகிறார்கள் தன்னுடைய பிள்ளையை கட்டுப்படுத்துவதற்காக, தனக்கு என்ன ஏதும் செய்து விடுவாரோ என்ற ஒரு பயம், அல்லது அவன் வேறு ஏதாவது தப்பான தவறான முடிவுகளை எடுத்து விடுவானோ என்ற ஒரு அச்சம், அதனால் சில இன்று தயங்குகின்ற ஒரு சூழல் உருவாகி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, மாணவர்களுக்கு மத்தியிலான அல்லது மாணவர்களுக்கு மத்தியிலான அதிகரித்த நவீன தொலைத்தொடர்பு சாதனங்களுடைய பாவனை, அது மாணவர்களாகவும் இருக்கலாம், யுவதிகளாகவும் இருக்கலாம், ஆண் பிள்ளைகளாகவும் இருக்கலாம், பெண் பிள்ளைகளாகவும் இருக்கலாம், ஒருவரை விட ஒருவர் தவறில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இரண்டு பேர்களும் இரண்டு சாராரும் போட்டி போட்டுக் கொண்டு தவறுகளை செய்யக்கூடிய ஒரு நிலை இன்று எங்களுடைய சமூகத்திலே உருவாகி கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம். உதாரணங்கள் சொல்ல தேவையில்லாத அளவுக்கு இன்று மீடியாக்களிலே நாம் உதாரணங்களை தேடிக்கொண்டிருக்கின்றோம். உதாரணங்கள் எங்களை தேடி வந்து கொண்டிருக்கின்றன. எல்லை மீறிய இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள், சமூக வலைப்பின்னர்கள், பேஸ்புக் போன்ற சமூக வலைப்பின்னர்கள் பாதனையின் மூலமாக எந்த அளவுக்கெனில் மோசமான தொடர்புகள் மூலமாக தற்கொலை முடிவுக்கு கூட வரக்கூடிய நிலை இந்த வாலிப சமூகத்துக்கு மத்தியிலும் இதிலும் உருவாகி கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். சகோதரர்களே, நிகழ்வுகளை பேசுவது அல்ல, நிகழ்வுகளை பேச எங்களுடைய காலங்களை கழிப்பது அல்ல, மாறாக உடனடியாக நாம் இதற்கு காண வேண்டிய பரிகாரம் என்ன, எங்களுடைய வாலிப சமூகத்தை இந்த நிலையிலிருந்து பாதுகாத்து மீட்டெடுத்து அவர்களை சமூகத்தை எழுச்சி பாறையின் பக்கம் கொண்டு செல்லக்கூடிய சக்திகளாக மாற்றுவது எப்படி, அவர்களை அழிவு சக்திகள் இல்லாமல் ஆக்க சக்திகளாக இந்த வாலிப சமூகத்தை மாற்றுவது எப்படி. இன்று நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இஸ்லாம் அந்த வாலிபர்களுடைய கரங்களினால் பாதுகாக்கப்பட்டு எங்களிடத்தில் வந்திருக்கின்றது என்றால், எங்களை அடுத்த எதிர்காலம் பரம்பரைகளுக்கு இந்த இஸ்லாத்தை பாதுகாத்து வளர்த்தெடுத்து வழங்கக்கூடிய சக்திகளாக எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய மாணவர்களை, எங்களுடைய யுவதிகளை நாம் எவ்வாறு மாற்ற வேண்டும் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாய தேவை இப்பொழுது வந்திருக்கின்றது. சகோதரர்களே, நாம் இந்த வடிவத்தில் கவனம் செலுத்தவில்லை என்று இதற்குரிய தீர்வை காண்பதில் காலம் தாழ்த்துவதாக இருந்தால் நிலைமை இன்னும் மோசமாகிவிடும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பகிரங்கமாக பாவங்கள் நடக்கின்ற ஒரு சூழல் இன்று எங்களுடைய பிரதேசங்களிலே உருவாகி கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பிட்ட ஒரு பிரதேசம் அல்ல, எல்லா இடங்களிலும் இந்த நிலைமை இன்று மாறியிருக்கின்றது. பகிரங்கமாக ஆடிவர்கள் தவறு செய்கின்ற ஒரு சூழல் இன்று உருவாகி கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையில் இதில் முதலாவது பங்குதாரர்கள், இந்த நிலையிலிருந்து எங்களுடைய வாலிப சமூகத்தை மீட்டெடுப்பதில் முதலாவது சிந்திக்க வேண்டியவர்கள் பெற்றோர்களாகிய நாங்கள் தான். முதலாவது நாங்கள் தான் இதை பற்றி சிந்திக்க வேண்டும். நாம் எங்களுடைய பிள்ளைகளை பாடசாலையில் சேர்த்திருக்கிறோம், பாடசாலை இந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று பெற்றோர்கள் பாடசாலையுடைய தலையிலே போட முடியாது. இவர்களுடைய பிள்ளைகளை நாங்கள் எப்படி மாற்றுவது என்று பாடசாலைகள் பிள்ளைகள் பெற்றோருடைய தலையில் போட்டுவிட முடியாது. மாறாக பெற்றோர்களின் கணிசமான பங்கை எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. சகோதரர்களே, எங்களுடைய கைகளுக்கு அடங்காமல், எங்களுடைய கட்டுகளுக்கு அடங்காமல் இன்று பிள்ளைகள் இல்லை மீறி சென்றிருப்பதற்கு பிரதானமான காரணம் என்ன? சகோதரர்களே, பிள்ளைகள் வளர்ப்பை பற்றி, பிள்ளைகளை நெறிப்படுத்துவதை பற்றி ஒரு பிள்ளை தவறு செய்ததற்கு பிறகுதான் நாங்கள் சிந்திக்க ஆரம்பிக்கின்றோம். இதுதான் பெற்றோர்கள் விழுகின்ற பிரதானமான தவறு. பிள்ளை வளர்ப்பை பற்றி ஒரு பெற்றோர் அந்த பிள்ளை தவறு செய்கின்ற போது சிந்தித்து எந்த பிரயோசனமும் இல்லை. மாறாக அந்த பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு முன்பு எவ்வாறு பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்பதை பற்றி கடவுளாக சொல்லி இருக்கின்றது இஸ்லாம். பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு முன்பு உங்களுடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்தெடுப்பது என்பதை பற்றி நீங்கள் கனவு காணுங்கள்.
உங்களுடைய பிள்ளை எப்படி வளர்க்கப்பட வேண்டும் என்பதை பற்றி அவர்களை பற்றிய எண்ணங்களை நீங்கள் வகுத்துக் கொள்ளுங்கள். குர்ஆன் மிக அழகான உதாரணங்களை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வயது சென்று விட்டது, முடி நரைத்து விட்டது, எலும்புகள் உக்கிவிட்டது, பலவீனமடைந்து விட்டது. அவருடைய மனைவிக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. குர்ஆனிலே அவர்களுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் சொல்லுகின்றான், இறைவா என்னுடைய எலும்புகள் பலவீனம் அடைந்து விட்டது, என்னுடைய முடி நரைத்து விட்டது, ஒன்றாச்சு ஆசிர் என்னுடைய மனைவிக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை என்றாலும் எனக்கு ஒரு குழந்தையை தான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், எனக்கு ஒரு குழந்தையை தா. அந்த குழந்தையை நான் எப்படி வளர்ப்பேன் தெரியுமா? அந்த பிள்ளை என்னுடைய வாரிசாக, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த குடும்பத்தின் வாரிசாக என்னுடைய பிள்ளையும் ஒரு நபியாக வரும். அதே நேரம் அந்த பிள்ளை உண்மை பொருந்திக் கொள்ளப்பட்ட பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார்கள். இயற்கை நியதிகளுக்கு அப்பால் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வயது முடிந்த ஒருவர், அவருடைய மனைவிக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்றாலும் அந்த இயற்கை நியதிகளுக்கு அப்பால் அல்லாஹ் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறான். அவர்தான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். அவருடைய துஆவின்படி, அவருடைய அந்த வளர்ப்பின்படி அல்லாஹ் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு நபியாக மாற்றுகிறான். எப்படி? மிகச் சிறு பிராயத்திலே நபிப்பட்டம் வழங்கப்பட்டவர்கள் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். யா யஹ்யா குதில் கிதாபக குவ்வா வஆதைனாஹுல் ஹுக்ம ஸபியா. யஹ்யாவே, இந்த வேதத்தை நீங்கள் பலமாக பற்றி பிடியுங்கள். அவருக்கு நாம் அந்த நபிப்பட்டத்தை கொடுக்கின்ற பொழுது அவர் ஒரு சிறுவராக, ஒரு வாலிபராக இருந்தார் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். அப்படி அன்புக்குரிய பெற்றோர்களே, சகோதரர்களே, எங்களுடைய பிள்ளைகள் வளர்ப்பை பற்றி பிள்ளைகள் தவறு செய்கின்ற போது, வழிவருகின்ற போது நாம் சிந்திப்பதை விட அவர்களை பெற்றெடுப்பதற்கு முன்பே எவ்வாறு என்னுடைய பிள்ளையை நான் வளர்க்க வேண்டும் என்பதை பற்றி சிந்திக்கும்படி இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. அதனாலேதான் நீங்கள் சாலிஹான மனைவியை தெரிவு செய்து கொள்ளுங்கள். ஏன்? அப்பொழுதுதான் உங்களுடைய பிள்ளையை ஒரு சாலிஹான பிள்ளையாக அந்த பெண் வளர்த்து தருவாள். அதற்காகத்தான் சாலிஹான பெண்ணை கூட திருமணம் செய்யும்படி இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. இது ஒரு புறம். இரண்டாவது, பெற்றோர்கள் கவனம் செலுத்த வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான ஒரு விடயம்தான், அன்புக்குரிய சகோதரிகளே, எங்களுடைய பிள்ளைகள் வளர்ந்து செல்லுகின்ற பொழுது எங்களுடைய பிள்ளைகளுடைய நண்பர்கள் யார், அவர்கள் யாரை யாராவது பழகுகின்றார்கள், அவர்கள் யாரை நட்பு கொள்கிறார்கள் என்பதை ஒவ்வொரு பெற்றோர்களும் நல்ல முறையிலே அறிந்திருக்க வேண்டும். உண்மையில் அந்த பிள்ளைகளுக்கு மிக நெருக்கமான நண்பர்களாக இருக்க வேண்டியவர்கள் பெற்றோர்கள். பெற்றோர்களிடத்தில் அன்பு கிடைக்கவில்லை என்றிருந்தால், பெற்றோர்களுக்கு சரியான அரவணைப்பும் வழிகாட்டலும் கிடைக்கவில்லை என்றிருந்தால், நிச்சயமாக அந்த பிள்ளை தனக்கு அன்பு செலுத்துகின்ற, தன்னை மதிக்கின்ற ஒரு நண்பனை, நண்பியை தேடி செல்லும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லாமல் இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி. என் அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களுடைய பிள்ளை யாராவது பழகுகிறான், அவருடைய நண்பன் யார் என்பதை கட்டாயம் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனின் கொள்கையிலே தான் இருப்பான். அதனால் நான் நீங்கள் யாரை நண்பர்களாக கொள்ளுகிறீர்கள் என்பதை அவதானித்துக் கொள்ளுங்கள், பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நாங்கள் சொல்லுகிறோமே, நல்ல முறையிலே தான் அவன் இருந்தான், நல்ல குடும்பத்தில் பிறந்தான், ஆனால் அவன் சேர்ந்த நண்பர்கள் சரியில்லை, அதனாலே தான் இப்படியான நிலைக்கு அவன் மாறிவிட்டான் என்று நாங்கள் பேசுகிறோமே சகோதரர்களே. அதை பேசுவதற்கு முன்பு என்னுடைய பிள்ளையுடைய நண்பன் யார், அவன் யாராவது செல்லுகிறான், எங்கு செல்லுகிறான், எப்பொழுது செல்லுகிறான், எப்பொழுது வீட்டுக்கு வருகிறான், வீட்டை விட்டு எப்பொழுது வெளியே வருகின்றான் என்ற அவரோடும் பெற்றோர்களுடைய கையிலே இருக்க வேண்டும் சகோதரர்களே. தவறு செய்ததற்கு பிறகு அந்த பிள்ளையை கண்டித்து எந்த அர்த்தமும் இல்லை, அவனில் சரியான மாற்றம் உருவாகவும் மாட்டான். அதனால் தவறு செய்யாத ஒரு சூழல் உருவாக்கப்பட வேண்டும் பிள்ளைகளை பொறுத்தவரைக்கும். அதனாலே உங்களுடைய பிள்ளையினுடைய நண்பர்கள் யார் என்பதில் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். மூன்றாவது விடயம், அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று
வாலிபர்களுக்கு மத்தியில் ஒழுக்க சீர்கேடுகள் அதிகரிப்பதற்கு பிரதானமான இடத்தை வகிப்பது அவர் கட்டுப்பாடற்ற இன்டர்நெட் பாவனை அதன் தொலைத்தொடர்பு நவீன தொலைத்தொடர்பு சாதனங்களுடனான தொடர்பு. இன்றைய அவர்களுக்கு மத்தியில் தற்கொலைக்கு கூட தற்கொலை முடிவுகளுக்கு கூட விட்டுச் சென்றிருப்பதை நாங்கள் செய்திகள் ஊடாக பத்திரிகை ஊடாக பார்த்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். மிகச்சிறிய வயதில் இருக்கின்றவர்கள், தரம் பத்தில் இருப்பவர்கள், தரம் 11 படிக்கின்ற இளம் மாணவர்கள் கூட அப்படியான முடிவுகளுக்கு வருவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சகோதரர்களே, நவீன தொலைத்தொடர்பு சாதனங்களை பொறுத்தவரைக்கும் அது எந்த மீடியாவாகவும் இருக்கலாம், ஒரு எலக்ட்ரானிக் மீடியாவாக இருக்கலாம், அல்லது பிரிண்ட் மீடியாவாக இருக்கலாம், மீடியாக்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அது உரிய நோக்கத்துக்காக பயன்படுத்தப்படவில்லை என்றிருந்தால், அதில் சரியான கட்டுப்பாடுகள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு விதிக்கவில்லை என்றிருந்தால், நிச்சயமாக அது பாரதூரமான ஒரு விளைவை அவர்களில் ஏற்படுத்தும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால் அவருடைய கல்வி நடவடிக்கைகளுக்கு தேவையாக இருந்தால் அது எங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் அவற்றை அவர்கள் பயன்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டும். பிள்ளை இன்டர்நெட்டை பாவித்து தன்னுடைய கல்விக்கு தேவையான விடயங்களை எடுக்க வேண்டுமா? அது எங்களுடைய அவதானத்துக்குட்பட்டதாக இருக்க வேண்டும். மாறாக அவருடைய தனிப்பட்ட இஷ்டத்திலே அவர் விரும்பியபடி எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லாமல் இந்த நவீன தொடர்பு சாதனங்கள் பயன்படுத்தப்படுவதற்கான அவதி எங்களுடைய பிள்ளைகளுக்கு வழங்கப்படுமாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாங்களே அவர்கள் தவறான வழியை தெரிவு செய்வதற்கான பாதையை திறந்து விடுகின்றோம். சகோதரர்களை, படிக்கின்ற மாணவர்களுக்கு பயன்படுத்த வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. படிக்கின்ற மாணவர்கள் கைத்தொலைபேசி வைத்திருக்க வேண்டிய எந்த தேவையும் அவர்களுக்கு கிடையாது. அப்படி ஒரு தேவைப்பாடு இருப்பதாக உங்களுக்கும் தெரியும், அப்படி ஒரு தேவை இல்லை. எதற்காக நாம் அவற்றை பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கின்றோம்? ஏன் விலை உயர்ந்த தொலைத்தொடர்பு கைபேசிகள், ஹேண்ட்போன்கள் எதற்காக நாம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு வாங்கிக் கொடுக்கின்றோம்? அவைகள் தான் இன்று சமூகத்திலே மிகப்பெரும் சீர்கேட்டுக்கு கொண்டு சென்றிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அந்த விடயத்திலும் பெற்றோர்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். ஏன் இவற்றை பேசுகின்றேன் என்றால், இன்று நிலைமை கட்டுக்கடங்காமல் போய்க் கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே, கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்களை மதிக்காமல் அவர்களை அச்சுறுத்துகின்ற ஒரு சூழல் இன்று எங்கள் சமூகத்திலே உருவாகி இருக்கிறது. ஒழுக்க சீர்கேடுகள் மிக உச்சக்கட்டத்துக்கு சென்றிருக்கின்ற நிலையிலேதான் இவற்றை பற்றி நாம் பகிரங்கமாக பேச வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரி, இப்படி பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதில் கவனம் செலுத்துவதை போன்று பாடசாலையும் இந்த விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். பெற்றோர்களினால் மட்டும் அந்த நிலைமையை கொண்டு வர முடியாத கட்டாயம் பாடசாலைகள். ஒரு பிள்ளை காலையில் 7:30 to 2 வரைக்கும் பாடசாலைகளை கழிக்கின்றான். அவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான கட்டம், மிக முக்கியமான ஆயுள் காலம் பாடசாலையிலே கழிகிறது. 5 வரைக்கும், 17-18 வரைக்கும் ஒரு பிள்ளை பாடசாலையிலே தன்னுடைய ஆயுளை கழிக்கின்றான். மாற்றம் ஏற்படுகின்ற காலம், மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமான காலம். எனவே இந்த காலம் மிக கவனமாக திட்டமிட்டு பயன்படுத்த வேண்டும். எனவே அதில் பாடசாலைகள் மாணவர்களுக்கு வரும் கல்விகளை மட்டும் ஊட்டுகின்ற இடங்களாக இல்லாமல் ஒழுக்கத்தையும் பங்காளிகளையும் பயிற்றுவிக்கின்ற இடங்களாக அந்த பாடசாலைகள் இருக்க வேண்டும். அது அரசாங்க பாடசாலைகளாக இருக்கலாம், அல்லது தனியார் பாடசாலைகள், சர்வதேச பாடசாலைகளாக இருக்கலாம். இந்த 2 பாடசாலைகளுக்கும் பொறுப்பு இருக்கின்றது. வருமனே அரசாங்க பாடசாலை பொறுப்புகளை நிறைவேற்றுகின்ற இடங்களாகவும், தனியார் பாடசாலைகள் வருமனை உழைக்கின்ற முதல் சம்பாதிக்கின்ற இடங்களாகவும் மட்டும் இல்லாமல் இந்த சமூகத்துக்கு பிரயோசனமான மனிதர்களை உருவாக்குகின்ற இடங்களாக எங்களுடைய பாடசாலைகள் மாற வேண்டும். சகோதரர்களே, அதற்காக அதிபர்கள், ஆசிரியர்கள் தங்களை தியாகம் செய்ய வேண்டும். அதனால் அரசாங்க பாடசாலைகளாக இருக்கலாம், அல்லது தனியார் பாடசாலைகளாக இருக்கலாம், இந்த விடயங்களில் கவனம் செலுத்துங்கள். எங்களுடைய சமூகத்தின் வருங்கால சொத்துக்கள் இந்த பிள்ளைகள். எனவே அவர்கள் நிச்சயமாக நல்ல வகையில் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். அதற்கான உரிய களம் பாடசாலையில் இருக்கின்றது. பாடசாலை கல்வி என்பது வெறுமனை அறிவை மட்டும் கொடுக்கின்ற இடம் அல்ல, மாறாக அவர்களுக்கு ஒழுக்கத்தையும் கொடுக்கின்ற இடம். அந்த வகையில் அறிவோடு சேர்த்து ஒழுக்கத்தையும் கொடுங்கள். அதற்கான முயற்சிகளை பாடசாலை எடுக்க வேண்டும். கடைசியாக அன்புக்குரிய சகோதரர்களே, பள்ளி வாயில்களும் சமூக நிறுவனங்களும் இந்த பணியில் உரிய கவனத்தை செலுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. பள்ளிவாயில் வருவதை ஒரு பிரேயர் ரூம் அல்ல, தொழுகை அறை அல்ல.
தொழுகைக்காக கோடிக்கணக்கில் எந்த தேவையும் இல்லை சமூகத்தை பொறுத்தவரைக்கும். எனவே இந்த சமூகத்தை வழிநடத்துகின்ற கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் பள்ளி வாயில்கள். அதனால் பள்ளி வாயில்களில் மாணவர்களை பயிற்றுவிக்கின்ற நிகழ்ச்சிகள் கட்டாயம் நடத்தப்பட வேண்டும். சில சந்தர்ப்பங்களில் பள்ளிகளில் மாணவர் நிகழ்ச்சி வந்தால் வயது வந்தவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள், கோபப்படுகிறார்கள், ஏன் இவர்களை பள்ளிக்கு கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள், இவர்கள் கரைச்சல் படுத்துகிறார்கள், தொந்தரவு தருகிறார்கள். இப்படியெல்லாம் அங்கலாய்க்கின்ற வயது வந்தவர்களை எங்களுடைய சமூகத்திலே பார்க்கிறோம். அப்படி அல்ல அன்புக்குரிய சகோதரர்களை, பெரியோர்களை, பள்ளிவாயில் இத்தகைய இளைஞர்களை பயிற்றிருக்கின்ற இடம், அவர்களுக்கு ஆன்மீக ஒழுக்க விழுமையங்களை கொடுக்கின்ற மிக முக்கியமான இடம் பள்ளிவாயில். அதனால் பள்ளிவாயிலே குறைந்தபட்சம் வாராந்தம் அந்த பள்ளிவாயில் மகல்ல சூழலில் இருக்கின்ற மாணவர்களுக்கான நிகழ்ச்சிகள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். இல்லை என்றிருந்தால் இந்த மூன்று நிறுவனங்களும், பள்ளிவாயில், வீடு, பாடசாலை, இந்த மூன்று நிறுவனங்களும் ஒன்றிணைந்து ஒரு சிறந்த திட்ட திட்டத்தை முன்னெடுக்கவில்லை என்றிருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய எதிர்கால சந்ததியுடைய நிலைமை மோசமாக மாறிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய பிள்ளைகள் கடந்த காலங்களில் வாலிபர்கள் எப்படி இந்த சமூகத்தின் முக்கியமான சொத்துக்களாக மதிக்கப்பட்டார்கள், இஸ்லாமிய எழுச்சியை தங்களுடைய தோள்களில் சுமந்தார்களோ, அதே போன்று இந்த இஸ்லாத்தை தங்களுடைய தோள்களில் சுமக்கக்கூடியவர்களாக, இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய நல்லவர்களாக மாறுவதற்காக இந்த மூன்று நிறுவனங்களும், குடும்பம், பாடசாலை, பள்ளி வாயில் என்ற இந்த மூன்று நிறுவனங்களும் ஒன்றிணைந்து ஒரு சிறந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்து எதிர்கால சமூகத்தை நல்ல முறையில் வழிநடத்தக்கூடிய தலைவர்களை உருவாக்குவதற்காக எல்லாம் வந்த அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அருள் பாலிப்பானாக. யாரும் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை விட்டு பிரிந்த கபிராளுடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூஞ்சொலைகளாக மாற்றுவாயாக, நரகத்தின் படுகொலையை விட்டும் பாதுகாப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். For more lectures, visit slhub.com.